நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில புதுக்கோட்டை மருதாந்தலை அரசு மேல்நிலை பள்ளியின் தமிழாசிரியர் திரு முனைவர் மகாசுந்தர் அவர்கள் அன்றாட வாழ்வில் வானொலியின் முக்கிய பங்கு பற்றி பல தகவல்களை வழங்குகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை மாவட்ட செய்தியாளர் திரு லக்ஷ்மணன் அவர்கள்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழாசிரியர் புதுக்கோட்டை மகாசுந்தர். இன்று ஒரு அருமையான நாள்,
வானொலி தினம். வானொலி ஒரு காலகட்டத்தில் நமக்கெல்லாம் மிகப்பெரிய பொழுதுபோக்கு. எது ஒன்று சொன்னால் வானொலி தான். இந்த அசரீரின்னு சொல்லுவாங்கல்ல, சரீரம்னா உடம்புன்னு அர்த்தம். வடமொழியில் ஆனா சேர்த்து அசரீரம், உடம்பு இல்லாதது. உருவம்னா ஒரு இமேஜ் உள்ளது, அது ஆனா சேர்த்து அருவம், உருவம் இல்லாதது. ரீரி அசரீரி, அதாவது உருவமே இல்லாமல் ஒழிக்கக்கூடியது அசரீரி. அப்படி இலக்கியங்களில் அசரீரியாக கேள்விப்பட்டிருப்போம். வானத்திலிருந்து தேவர்கள் சொன்னார்கள், சிலப்பதிகாரத்தில் கூட இருக்கு. நீ பொய் நீ வந்து தவறு செய்யவில்லை என்று கண்ணகிக்கு வானவர்கள் அசரீரியாக ஒழித்தார்கள் என்று எல்லா இலக்கியங்களிலும் வரும். ஆனால் அந்த உண்மைகளை அறிவியல்தான் வாழ்க்கைப்படுத்தியது. மிக அருமையாக வானொலியை கண்டுபிடித்தவர் யாருன்னு சொன்னால் மார்க்கோனி. ஆனால் ஒரு அறிவியல் செய்தி இருக்குங்க, மார்க்கோனி அந்த வானொலியை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாட்டை சேர்ந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களும் இதே ஆராய்ச்சியில் ஈடுபட்டார் என்று அறிவியல் செய்தியை சொல்கிறது. உடனே மார்க்கோனி ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு, இந்த ஆராய்ச்சியின் பல கட்டங்களை தாண்டி விட்டேன், அதனால் நீங்கள் அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து செய்ய வேண்டாம் என்று கடிதம் மூலமாக எழுதி கேட்டுக்கொண்டார் என்றும் இவர் ஒத்துக்கொண்டார் என்றும் அறிவியல் செய்திகள் சொல்கிறது. பாரதிதான சொல்லுவோம், மகாகவி பாரதி ஒரு கனவு கண்டார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், இதெல்லாம் நடக்காத காலத்திலே பாரதி கண்டான். அதனால தான் அவன் தீர்க்கதரிசி. அது மட்டும் இல்லாமல் அவன் இன்னொரு கனவு கண்டான், காசி நகர்ப்புலவர் பேசும் உரைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்வோம். என்ன அருமையான வரி பாருங்க. காசி நகரத்தில் ஒரு சான்றோன் பேசக்கூடிய உரையை, பேச்சை காஞ்சி மாநகரில் கேட்க வேண்டும், அது தானங்க வானொலி. அப்படி பாரதியினுடைய கனவு நனவானது மார்க்கோனியினால். இந்த ஒரு காலகட்டத்தில், இன்றைக்கு கூட தொலைக்காட்சிகள் வந்த பிறகு வானொலியினுடைய அருமை இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தெரியவில்லை. ஆனால் என்னுடைய பதின்ம வயதுகளில், டீனேஜர்னு சொல்லுவோம்ல, எல்லாருக்குமே அந்த உணர்வு வரும். வானொலி என்று சொன்னாலே நம் நினைவு கூறுவது இலங்கை வானொலி தானே. அறிவிப்பாளர்கள் அப்படி தங்கத்தை கலந்த குரலோடு அப்துல் ஹமீது, இன்னும் சொல்ல போனால் கே எஸ் ராஜானுத்தர் இருந்தார். வீட்டுக்கு வீடு வானொலி போட்டிகளில் தமிழிசையை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ரசிக பிரமுக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது கே எஸ் ராஜா அப்படிம்பார். மிமிக்ரி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்க, இது உண்மை. இந்த குரலை கேட்டு மயங்காதவர்கள் இல்லை. அப்துல் ஹமீதுனுடைய குரல் அப்படி தங்கத்தால் செய்த குரலாக இருக்கும். அதில் கேட்ட பாடல்கள், இளம் வயதில் கேட்ட பாடல்கள் இன்றைக்கும் ஆழ் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கிறது அல்லவா. வானொலி போல தொலைக்காட்சி என்னென்னா நம்முடைய கண்ணையும் கவர்கிறது. ஆனால் தொலைக்காட்சியில் படத்தையோ இல்லை பாடலையோ கேட்டுக்கொண்டே வேலையை செய்வது என்பது இயலாது. ஆனால் வானொலி கேட்டுக்கொண்டே எல்லா வேலையும் செய்யலாம். காலை அப்படி எழுப்பி பூபால ரகமெல்லாம் போடுவார்கள், மங்கள இசையை போட்டு தொடங்குவார்கள் நம்முடைய நம்முடைய வானொலி. அதில் செய்தி வாசிப்பாளர் ஒருவர் இருந்தார், எல்லாருக்கும் தெரியும், சரோஜ் நாராயண் சாமின்னு. நேபாள நாட்டிற்கு சென்ற நம்முடைய பிரதமர் அவர்கள் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அது அந்த குரல் ரொம்ப நமக்கு பழக்கப்பட்ட நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய ஒருவரின் குரலாக இருந்தது. தொலைக்காட்சி இன்றைக்கு எல்லார் வீடுகளிலும் இருக்கிறது. ஆனால் அந்த தொலைக்காட்சி ஆரம்பத்தில் பணக்காரர் வீடுகளில் மட்டும்தான் இருந்தது, பணக்காரர்களுக்கு சொந்தமாக இருந்தது. ஆனால் வானொலி ஏழைகளின், சாமானிய மக்களின், ரோட்டோரம் வசிக்கக்கூடிய அந்த வீடற்றவர்களின், அன்றாடம் வேலை செய்யக்கூடிய மிதிவண்டி ஓட்டி வண்டி ஓட்டி பிழைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமாக வானொலி இருந்தது. வானொலியில் பாட்டை கேட்டுக்கொண்டே பணி புரிந்த அந்த வேலையை செய்த காலம் இருக்கிறதே, அந்த காலமெல்லாம் மீண்டும் வருமா? வானொலி என்பது அறிவியல் கண்டுபிடிப்பின் உச்சமான கண்டுபிடிப்பு என்று நான் சொல்வேன். இன்னும் சொல்லப்போனால் பாடல்கள் மட்டுமல்ல, வயலும் வாழ்வும் தொலைக்காட்சியில் வருவதற்கு முன்பாக உளவு செய்திகள் வந்தது. ஒளிச்சித்திரம் என்று ஒன்று போடுவார்கள். ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ நின்று தொலைக்காட்சியினுடைய அசுர வளர்ச்சியால் அதெல்லாம் யாரும் கேட்கல கிடையாது. தொலைக்காட்சி வருவதற்கு முன்பாக ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், மக்கள் திலகம் எம்ஜிஆர் போன்ற திரைப்படங்களை பார்ப்பதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் இந்த ஒளிச்சித்திரத்தை கேட்டு மகிழ்ந்தோமே. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய தியாகம் படம் அந்த குரலாலே நடித்திருப்பார், அதை கேட்டு ரசித்தோமே, அந்த உணர்வுகள் இன்றைக்கும் வானொலிக்கு நிகழ்ச்சிகளை கேட்டுவிட்டு கடிதம் போடக்கூடிய அன்பர்கள் இருக்கிறார்கள். அதுவும் நம்முடைய பேரோடு அந்த வானொலி நிலைய அறிவிப்பாளர் நான் அந்த நம்ம கடிதத்தை படிக்கும்போது நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி இருக்கிறதாங்க, அந்த மகிழ்ச்சிக்கு வேற ஏதாவது ஈடு சொல்ல முடியுமா? தொலைக்காட்சி இந்த தொடர்கள் எல்லாம் இருக்கிறது, அறிவியலின் அற்புதமான ஒரு வளர்ச்சி தொலைக்காட்சி. எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பும் மிகச்சிறந்தது என்பது உண்மை. ஆனால் தொலைக்காட்சியில் ஒரு நாடகம் நடக்கிறது என்று சொன்னால், தொலைக்காட்சி தொடரில் நமக்கு கற்பனைக்கு வாய்ப்பு இல்லாமல் நாடகத்திற்கு பொருத்தமான நடிகர்களை அவர்களே போட்டு கொடுக்கிறார்கள், நம்ம கற்பனை வளர்வதற்கான வாய்ப்பே இல்லை. வானொலி நாடகங்கள் இருக்கிறதே, 2-3 பேர் சேர்ந்து கொண்டு ஏற்ற இறக்கத்தோடு பேசி குரலிலேயே நடித்திருப்பார்கள், அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும். வானொலி அந்த கதாபாத்திரங்களை நம் செவி வழியாக கேட்டு நம்முடைய மனம் கற்பனை செய்யுமே, கற்பனை திறனை வளர்த்தது. தொலைக்காட்சி நம்முடைய கற்பனை திறனை, கற்பனையின் ஊற்றுக்கண்களை அடைத்து விட்டது என்பது உண்மை. தமிழ் பாடல்கள் அது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், கேவி மகாதேவன் திரை இசை திலகம், கேவி மகாதேவன் இசைஞானி இளையராஜா, அவருடைய பாடல்களை எல்லாம் கேட்டு நாம் மயங்கிய காலம். வானொலி தமிழர்களின் வாழ்க்கையில் இன்றியமையாத இடத்தை பெற்றது. அப்படி வானொலி தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு வானொலி வேறு விதமான உருவங்களை, மாற்றங்களை அடைந்திருக்கிறது. நீங்கள் பண்பலைகள் மிகப்பெரிய பணியை செய்து கொண்டிருக்கின்றன என்பதை மறுக்கவே முடியாது. இன்னும் வானொலியின் பண்பலைகளின் அந்த அவசியம் எப்போ புரியும் தெரியுமா உங்களுக்கு? நெடுந்தூர பயணங்களில், மகிழ்வுந்துகளில், காரில் போகும்போது அந்த பண்பலையை போட்டு விட்டு தான் நாங்கள் போவோம். நெடுந்தூர பயணங்களில் மேற்கொள்ளக்கூடியவர்கள் நாங்களெல்லாம் இலக்கியவாதிகள் என்பதனால் அப்போ அந்த எல்லா பண்பலைகளும் மாற்றி எங்கே கிடைக்குதோ அது வைப்போம். அருமையான அந்த ஒளிபரப்பு, அந்த பேட்டிகளை, நல்ல நிகழ்ச்சிகளை, பட்டிமன்றங்கள்லாம் வானொலியில் அந்த பேருந்தில் கேட்டுக்கொண்டே செல்வோம். அந்த மகிழ்வுந்தில் இதில் இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மகிழ்வுந்தை ஓட்டுபவருக்கு எப்படி அந்த மகிழ்வுந்துக்கு எரிபொருளோ அதே போல் அவருடைய மனதிற்கு எரிபொருளாக அவர் அந்த கொஞ்சம் கூட சோர்வடையாமல் அந்த மகிழ்வுந்தை காரை இயக்குவதற்கான மனதிற்கான எரிபொருளாக நிச்சயமாக வானொலி தான் இருக்கும். தொலைக்காட்சி பார்த்துட்டே வண்டியெல்லாம் ஓட்டினா என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஏன் காரில் மட்டும் இல்லைங்க, நெடுந்தூரம் பயணம் செய்யக்கூடிய பேருந்துகளில் முன்னாடியெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி வச்சுருந்தாங்க, இப்போ எடுத்துட்டாங்க. தொலைக்காட்சி பார்ப்பது பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஒரு அருமையான புதுக்கவிதை தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது, இசைஞானி இளையராஜாவை பற்றி. இசைஞானி இளையராஜா பாடல் ஒலிக்கும் அத்தனை பேருந்துகளும் சொகுசு பேருந்துகள் தான் என்று ஒரு கவிஞன் சொன்னான். பாடல் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாம் இவ்வளவு நெடுந்தூரங்களை கடக்க முடியுமா அப்படின்னா, மிகப்பெரிய நெடுந்தூரங்களை கடப்பதற்கு நமக்கு உறுதுணை புரிவது பண்பலைகளை, அதில் மறுக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கடும் உழைப்பை செய்கிற, உழைக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஊக்கமாக இருப்பது வானொலி தான், பண்பலை தான். அந்த அளவிற்கு இன்றைக்கு பண்பலை வானொலிகள் பல்கி பெருகி மிகச்சிறப்பான பணியை செய்து வரக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இன்றைக்கும் அந்த வானொலிகளின் பங்கு அவசியம் என்பதை இளைய தலைமுறை கொஞ்சம் உணரத் தொடங்கி இருக்கிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இன்னும் வானொலிகளின் அருமை, பண்பலைகளின் அருமை எப்போ தெரியுமா புரிஞ்சிச்சு? நீ மிகப்பெரிய புயற்காற்று, கஜா புயல் போன்ற புயல் நம்முடைய நாட்டை தாக்கிய போது மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, தொலைக்காட்சிகள் இயங்கவில்லை. அப்போது நமக்கு அவ்வப்போது வானிலை அறிக்கைகளை சொல்லி, எச்சரிக்கைகளை சொல்லி நம்மை மீட்டெடுத்தது நிச்சயமாக வானொலிகளும் பண்பலைகளும் தான். இன்றைக்கு மழை பெய்யும், இன்றைக்கு இந்த வேகத்தில் 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் வேகத்தில் புயற் காற்றடிக்கும், தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மேட்டு நிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று வானொலிகள் ஆற்றிய பணி இருக்கிறதே. எத்தனை வளர்ச்சி அடைந்தாலும் மின்சாரம் துண்டிக்கப்படும் போது நமக்கு தகவல்களை கொண்டு தருபவை வானொலிகள் தான். ஏன்னா தொலைக்காட்சி பெட்டி இயங்குவதற்கு மின்சாரம் தேவை, ஆனால் வானொலி அப்படி இல்லைங்க. மின்சாரம் இருந்தால் இயங்கும், இல்லாவிட்டாலும் மின்கலம் என்று சொல்லப்படக்கூடிய பேட்டரியை போட்டு சாதாரணமாக எங்கே போனாலும் அந்த வானொலியை, ரேடியோ எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு வானொலிக்கும் பண்பலைகளுக்கு மட்டுமே இருக்கிறது. அதனால் வானொலி என்பது தமிழர்களின் எல்லாருடைய, தமிழர்கள் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் வாழ்க்கையில் முக்கியமான அங்கம் வகிப்பவை வானொலிகள். அந்த வானொலிகள் தினத்தையும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, புதுக்கோட்டையில் பல்வேறு தகவல்களை, கல்வி சார்ந்த விழிப்புணர்வுகளை, சமூகம் சார்ந்த விழிப்புணர்வுகளை, அரிய தகவல்களை கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான பணியில் ஈடுபட்டு இருக்கிறது புதுகை பண்பலை. அடுத்த தினம் என்னென்னா ரொம்ப முக்கியமான தினம், திருமண நாள். திருமண நாள் என்று சொன்ன உடனேயே நினைவுக்கு வரக்கூடிய கவிஞர் கவியரசு கண்ணதாசன் திருமணத்தை ரெண்டே வார்த்தைகளில் சொல்வார். தெய்வம் மலரோடு வைத்த மனம் நறுமணம், மனதோடு வைத்த மனம் திருமணம் என்று சொல்வார். அப்படி மனிதனின் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு நிலை திருமணம் என்பது. ஆணும் பெண்ணும் தனித்தனியாக பிறந்து வளர்ந்து இரண்டு பேரும் ஒரு புள்ளியில் இணைகிற பந்தம்தான் திருமணம் என்பது. சங்ககாலம் தொடங்கி எத்தனையோ திருமண வகைகள் இருந்திருக்கிறது. தமிழர்களின் முதல் இலக்கண நூலாக திகழக்கூடிய தொல்காப்பியர் திருமணங்களை வகைப்படுத்துகிறார். 8 வகை திருமணங்கள் இருந்தது. தெய்வம், ஆரிடம், பிரசாபத்தியம், காந்தர்வம், பைசாசம் அப்படின்னு 8 வகை திருமணங்கள். இந்த காந்தர்வ மனம் என்பதுதான் தமிழர்களுக்கே உரிய திருமணம். பெற்றோர்கள் சம்மதம் இல்லாமல் ஆணும் பெண்ணும் ஒன்றாக கலந்து அகவாழ்க்கையில் ஒருங்கிணைதல் அதுதான் காதல் திருமணம் என்று இன்று சொல்லக்கூடிய, பெற்றோர்களாக பார்த்து கன்னிகாதானம் செய்து வைக்கக்கூடிய திருமணங்களும் சங்ககாலம் தொட்டு வந்திருக்கிறது. இந்த திருமண வாழ்க்கையில் தான் ஒரு ஆணின் பெண்ணினுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது என்று சொல்லலாம். எப்போது திருமணம் என்கிற சடங்கு வந்தது என்று யோசித்தோமானால் தமிழர்களின் முதல் இலக்கண நூல் அதையும் சொல்கிறது. இனக்குழு வாழ்க்கையில் மக்கள் வாழ்ந்தபோது ஆணும் பெண்ணும் இயல்பான அந்த உணர்ச்சியிலே ஒன்று சேர்ந்தனர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மிக அழகாக சொல்வார், காதல் அடைதல் உயிர் இயற்கை என்று. அப்படி இனக்குழு சமுதாயமாக வாழ்ந்த தமிழர்களின் வாழ்க்கையில் காதல் மிகப்பெரிய இடத்தை பெற்றது. அகம்புறம் என தமிழர்களின் வாழ்க்கையை பிரித்தார்கள். எப்போ திருமணம் என்கிற சடங்கு தேவைப்பட்டது என்று தொல்காப்பியர் சொல்கிறார், பொய்யும் வலுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப. தான் காதலித்த பெண்ணை ஒரு ஆடவன் காதலித்து திருமணம் செய்து கொள், சேர்ந்து வாழ் என்று கட்டாயப்படுத்திய போது, இல்லை இல்லை அவளை எனக்கு தெரியவே தெரியாது என்று பொய் சொல்லியிருக்கக்கூடும். அப்படி பொய்யும் வலுனா குற்றம், பொய்மையும் குற்றமும் நிறைந்த அந்த சமுதாயத்தில் திருமணம் என்கிற பந்தத்தை ஐயர்னா பெரியவர்கள், சான்றோர்கள் ஏற்படுத்தினர் என்று தொல்காப்பியர் சொல்கிறது. அந்த அளவுக்கு திருமண முறை நம்முடைய தமிழர்களின் வாழ்க்கையில் ஒன்றிணைந்து வந்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் திருமணம், குடும்பம் என்கிற வார்த்தைகளை உலகத்தில் தமிழர்களைப் போல அந்த பண்பாட்டு விழுமியத்தை கொண்டாடக்கூடியவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்டம். வெளிநாடுகளில் அது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான், ஒரு மோதிரம் மாற்றுதல் அப்படி இருக்கும். ஆனால் இங்கே அது எந்த மதமாக இருந்தாலும் திருமணம் என்பது உற்றார்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் கூடி கலந்து விருந்துண்டு முகமலர்ந்து பேசி அந்த ஆணும் பெண்ணும் சேர்கிற அந்த விழாவை தமிழர்களைப் போல வேறு யாராவது இப்படி கொண்டாடுகிறார்களா என்பது தெரியவில்லை. மணமக்களை வாழ்த்துவார்கள். சிலப்பதிகாரத்திலே கூட கண்ணகி கோவலனுடைய திருமணம் சொல்லப்படுகிறது. யானையினுடைய பிடரியிலே ஏற்றி அந்த மண செய்தியை முரசறிந்து சொன்னார்கள். தாலி என்கிற அந்த சடங்கு திருமண காலத்திலேயே கோவலனால் கண்ணகிக்கு கட்டப்பட்டது என்கிற செய்தியெல்லாம் இலக்கியம் சொல்கிறது. இன்றைக்கு வரை தொடர்ந்து திருமணம் என்பது தமிழர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. பாரதாசன் கூட மணமக்களை வாழ்த்துவார். என்ன வாழ்த்துவார்னா, ஒரு மனதாயினர் தோழி இந்த திருமண மக்கள் என்றும் வாழி, பெருமனதாகி இல்லறம் காக்கவும் பேர் எனப்படும் பதினாறையும் சேர்க்கவும் ஒரு மனதாயினர் தோழி என்று இந்த திருமண பந்தத்தை திருமண மக்களை மணமக்களை வாழ்த்தி புரட்சி கவிஞர் பாடுவார். இந்த திருமண பந்தத்தினுடைய தொடர்ச்சி தான் குழந்தைகள். இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் 60 கல்யாணம் என்கிற தமிழர் திருமண முறை இருக்கிறதே. திருக்கடையூர் ஆலயத்தில் 60 திருமணம் நடக்கும். அப்போ வெளிநாட்டிலே வந்து பார்த்தவர்கள் இந்த 60 கல்யாணத்தை பார்த்து வியந்து போனார்களாம். ஒரு ஆடவன் 60 வரை ஒரே பெண்ணோடு குடும்பம் நடத்துகிறார்களா என்று வியந்த பண்பாடு நம்மளுடைய தமிழர் பண்பாடு. அந்த திருமண நாளை நாம் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாய்ப்பளித்த அருமையாக இந்த உரையை கேட்டு கொண்டிருக்கிற புதுகை பண்பலை நேயர்களுக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவது உங்கள் புதுக்கோட்டை மகாசுந்தர். நன்றி, வணக்கம்.
இன்று திருமண தினம், அதோடு இல்லாமல் மிக முக்கிய தினமாக வானொலி தினம் பற்றியும் விரிவான வகைகளை எடுத்து கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் சார்.
இதுவரை உலக வானொலி தினம் பற்றியும் திருமண நாள் பற்றியும் பல தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மருதாந்தலை அரசு மேல்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் திரு முனைவர் மகாசுந்தர் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் திரு லக்ஷ்மணன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 638007795. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 638007795 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.